தெண்டல் செப்டம்பர் 2012 இதழில் வட்டாயிருப்பு சுந்தர் பாஸ்டனிலிருந்து எழுதியுள்ள கொல்லிமலை என்னும் பயணத் தொடர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இது மட்டும் நினைச்சபடி நடந்துச்சுன்னா நீ மொட்டை போடுவேன்னு வேண்டிக்கிட்டேன் என்று நம் தலையை அடகு வைக்கும் நண்பர் உறவினர் கூட்டம் எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு போகும்போதும் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு திட்டமிட்டாலும் நமக்கு தெரியாமல் நம்மை வைத்து யாராவது ஏதாவது திட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். நாசுக்காக கூட மறுக்க முடியாமல் உமாச்சி கண்ணை குத்திடும் என்ற பயத்தால் திட்டங்களில் சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டி வரும். இதற்காகவே மீனம் பாக்கத்திலிருந்து வெளியில் போனதும் யார் கண்ணிலும் படாமல் முக்காடோடுடன் தான் நடமாடுவேன். அலுவலக வேலையாய் ஒரு வாரம் சென்னை பயணம். அதுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் இருந்த இரண்டு சனி ஞாயிற்களில் ஸ்ரீரங்கம் போய் பெற்றோரையும் மற்றோரையும் பறக்கும் படை மாதிரி பார்த்துவிட்டு ஓடி வந்து விடலாம் என்று திட்டம் போட்டுக்கொண்டு சனி மதியம் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் போய் இறங்கினேன். நண்பன் பசுபதி, பிரகாஷ் இருவரையும் ராஜகோபுர முனையில் கூட்டமும் ஈக்களும் மொய்க்கும் கடையில் சந்தித்து காஃபி ஆர்டர் செய்ததில் டவரா டம்ளரில் பாதி நுரைக்கு கீழே இரண்டு ஸ்பூன் காஃபி வந்தது. தகிக்கும் வெயில், மின் தடை வேறு, எப்படித்தான் இப்படி சுட சுட குடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என்னை வேட்டு கிரகவாசி மாதிரி அவர்கள் பார்த்த பார்வையில், ஒரு காலத்துல நீயும் இப்படி குடிச்சிட்டு இருந்தவன் தானப்பா என்ற கேலி. பசுபதி பள்ளி காலத்து நண்பன், NCCயில் கஞ்சி விடை போடு டெல்லிக்கு போய் ஜனாதிபதியிடம் மெடல் வாங்கினவன். ஆண்டு இறுதி தேர்வுகளுக்கு மொத்த தெருவே அதிகாலை 4 மணிக்கு எழுந்து திண்ணைகளில் சத்தமாக மனப்பாடம் செய்ய இவன் வீட்டிலிருந்து புல்லாங்குழல் சத்தம் வரும். அசுர சாதகம் எதிலும் முசிறி திருச்சி சாலையில் சைக்கிளில் நான் நாக்கு தள்ளிக்கொண்டு ஓட்ட கூடவே 10 கிலோமீட்டர் அசராது ஓடி வருவான். தபேலா, மோர்சிங், கிட்டார் சகலமும் வாசிப்பான். என் அம்மாவிடம் பாவயாமி மொத்தத்தையும் ஒரே வாரத்தில் கற்றுக்கொண்டான். இம்மாதிரி அபாரமான ஆசாமிகளுக்கெல்லாம் லேசாக மறைக்கழண்டிருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பசுபதியும் அவளது நண்பர் குழாமும் பக்கத்து மாநிலங்களில் மலைமலையாக ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டு ஆச்சரியப்படவில்லை. பசுபதியின் சுபாவம் தெரிந்ததால். ஆனால் எத்தனை மலைகளை இதுவரை ஏறியிருக்கிறார்கள் என்று அவன் சொன்னது மகா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நாளைக்கு மலையேறலாம் வரையா என்று கேட்டதும் ஏதோ ஒரு வேகத்தில் சரி என்று சொல்லிவிட்டேன். கடைசியாக மலையேறி 15 வருடம் ஆயிற்று. 90களின் ஆரம்பத்தில் 8 ஆண்டுகள் தொடர்ந்து சபரிமலைக்கு எரிமேலியிலிருந்து செல்லும் பெரிய பாதை வழியாக மட்டும் சென்றதுண்டு. கரிமலையும் அழுதை மலையும் தந்த வழியில் கண் கலங்கியதுண்டு. மலையேறாமல் நின்றாலே பின்னால் வரும் சாமிகள் நம்மை தள்ளி ஏற்றி விட்டு விடுவார்கள். அவ்வளவு கூட்டம் அம்மும். 2வது வருடம் சென்றபோது பெரிய பாதையில் எங்கள் குழுவிலிருந்து பிரிந்து 2 நாட்கள் நான் தொலைந்து போனது தனிக்கதை. இன்னொரு நாள் சொல்கிறேன். எந்த மலை பசு? உனக்கு பழக்கம் இல்லைங்கிறதால ஏதாவது குட்டி மலையா பார்த்து கூட்டிட்டு போறேன். திருச்சியை சுத்தி நிறைய இருக்கு. குளித்தலை தாண்டி திரியங்கோய் கூட போலாம். எங்கள் உரையாடல் பெரும்பாலும் இப்படித்தான் நிகழும். மேற்கண்ட 2 வாக்கிய சம்பாஷணையை மட்டும் கேட்பவர்களுக்கு என்ன தோன்றும் என்பதை உங்கள் ஊகத்திற்கு விடுகிறேன். குட்டி மலையெல்லாம் வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸா கூட்டிட்டு போப்பா என்றேன். கொல்லிமலை ஏறுவதென்று முடிவாயிற்று. பெயரை கேட்டதுமே சிலிப்பாக இருந்தது. காலையில 3 மணிக்கு கிளம்பிடலாம். வாடகை கார் எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாமக்கல் தாண்டி ராசிபுரம் ரூட்ல போகணும். 5 அல்லது 6 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம்னா வெயில் ஏறத்துக்கு முன்னாடி மலையேற ஆரம்பிச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு மலையேற்ற முன்னேற்பாடுகளையும் சொன்னான். நான் புளியோதரை கொண்டு வந்துடுறேன், 3 லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்க என்றான். குறிப்பாக பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ, சென்ட் அடிக்காதே என்றான். எதற்கு பச்சை கலர் என்று புரியாமல் தலையாட்டி வைத்தேன். உரையாடல் முடிந்து உச்சந்தரியில் அக்னி இறங்க வீட்டுக்கு திரும்பியாகிவிட்டது. 2 மணிக்கு எழுந்தால்தான் 3க்கு கிளம்ப முடியும். அலாரம் வைத்து எழுந்து கைவசம் எதேச்சையாக எடுத்து போயிருந்த கேமஃப்ராஜ் கால்சராயும் ஸ்னீக்கர்ஸையும் டி ஷர்ட்டையும் அணிந்து முதுகு பையுடன் தயாராக இருந்தேன். 3 மணிக்கு வண்டி வராமல் 30 மணி கழித்து போன் வந்தது. தில்லை நகர்லேருந்து நானும் சீனிவாசனும் கிளம்பிக்கிட்டே இருக்கோம், வெளியில வந்து வெயிட் பண்ணு, 10 நிமிஷத்துல வந்துருவோம் என சொல்ல அரவமின்றி யாரையும் எழுப்பாமல் வெளியேறி தெருவில் நின்ற போது எதிராக்கிரமிப்பு குடிசையிலிருந்து ஒரு நாய் மட்டும் வாலாட்டி கொண்டு வந்து 5 நிமிடத்திற்கு ஒரு தரம் ஊழையிட்டு கொண்டிருந்தது. அடையும் பூச்சிகளை தாண்டி மஞ்சள் விளக்குகளின் ஒளிவடிய தெரு அமைதியாக இருந்தது. 3:30 வாக்கில் டாக்ஸி தெருவில் நுழைந்து என்னை நோக்கி வர பசுவும் சீனிவாசனும் கை காட்ட பின்னிற்கையில் ஏறினேன். ஓட்டுநர் சலாம் வைக்க, பசு நீ ஆபீசர், லேட் ஆனதால கோபமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணு என்று காதில் கிசு கிசுத்தான். எனக்கு ஏனோ இந்தியன் படத்தில் செந்திலை கவுண்டமணி குட் மார்னிங் ஆபீசர் சார் என்று சதி கோழி கும்பிடு போடும் காட்சி நினைவுக்கு வந்தது. ஏப்பா லேட்டு,
நாங்க டயத்துக்கு எழுந்து ரெடி ஆயிட்டு டாக்ஸிக்கு வெயிட் பண்ணோம். 3 மணிக்கு அண்ணன் சைக்கிள்ல மெதுவா போய்கிட்டு இருக்காரு, அலாரம் வச்சுட்டு மறந்து தூங்கிட்டாராம். ஓனர் வீட்டுக்கு போய் வண்டி எடுத்து வர லேட் என்று கிசுகிசுத்தான். இக்காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அவசரமாக போக டாக்ஸி எல்லாம் சொல்லிவிட்டு வெகு அதிகாலையில் ஆளரவமற்ற தெருவில் முனையில் வண்டி வருகிறதா என்று காத்துக் கொண்டிருக்கையில் ஓட்டுநர் சைக்கிள் எதிர் திசையில் போய் கொண்டிருந்தால் கம்பரசம்பேட்டையை தாண்டி சாலையோர கடையில் நிறுத்தி தேநீர் விழுங்கிவிட்டு தொடர்ந்தோம். இடதுபுறம் வரும் ராம்ப் எடுத்து குறுக்கு பாதத்தில் இணைந்து நாமக்கல் சாலையை பிடிக்க வேண்டும். ராம்பை காணவில்லை. ஏதோ சாலை பணி நடந்து கொண்டிருந்ததால் அதை அடைத்து கம்பி போட்டிருந்தார்கள். ஒரு வழியாக பயணத்தை தொடர்ந்து நாமக்கல் அடைந்து ராசிபுரம் சாலையை பிடித்து குக்கிராமங்கள் சிலவற்றை கடந்து சாலையோரத்து பலாப்பழ குவியலை தாண்டி வலதுபுறம் சென்ற வழியில் நிறுத்தினோம். அடுத்த தேநீருக்காக தார்பாய் போட்ட சாலையோர கசாப்பு கடையில் ஆட்டிறிச்சி மும்முரமாக விட்டுக் கொண்டிருக்க சற்று தள்ளி சாலை அருகே சாக்கு வைத்து அதில் ஈக்கள் மொய்க்க வைத்திருந்த ஆட்டின் தலை என்னையே பார்த்தது. அப்போதுதான் வெட்டிய இன்னொரு ஆட்டை ஒரு சிறுவன் லாகவமாக தோலிழித்துக் கொண்டிருந்தான். 4 கால்தானே இருக்கு, எல்லாரும் லெக் பீஸ் கேட்டா இது என்ற ரயில் பூச்சியா? தூரத்தில் வானும் மோடம் போட்டு லேசாக நீளம் பாவியிருந்த மேகப்பரவலின் முடிவில் சாம்பல் நீளத்தில் அந்த மலைத்தொடர் தெரிந்தது. வண்டியில் ஜன்னல்கள் ஊடாக வந்த குறிஞ்சி காற்று நகரத்தின் புழுக்கத்திலிருந்து உடலையும் ஆன்மாவையும் விடுவித்தது. ஒளி ஒலி காற்று மாசு எதுவுமற்ற அந்த பிரதேசத்தை விட்டுவிட்டு மனிதர்கள் ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமாக நாகரிகம் என்ற பெயரில் நகரங்களில் குவிந்து மூச்சு முட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்தேன். பசுபதி சொல்லிக் கொண்டிருந்தான், மலையேற கிட்டத்தட்ட 17 வழிகள் இருக்கின்றனவாம். அவன் குழு 10 வழிகளில் ஏற்கனவே ஏறி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பழனியப்பர் கோவில் ரூட்ல ஏறலாம் என்று சொல்லி முடிக்கவும் மரங்களுக்கு பின் ஒளிந்திருந்த அந்த கோவில் வந்தே விட்டது. அந்த இடத்தின் மகா அமைதியில் காதுகள் அடைத்துக் கொண்டது போன்ற பிரமை. 20 படிகள் தாண்டி கொடிமரம் தெரிந்தது. யாரோ ஒரு பெண்மணி படிகளை கழுவி விட்டுக் கொண்டிருக்க நுனிக்காலில் ஏறி கொடிமரம் தாண்டி சுற்றி வந்தால் சந்நிதி மூடியிருந்தது. அந்த கோவிலை முழுவதுமாக புகைப்படம் எடுக்க முடியாதபடி ஒரு கோணத்தில் ஒரு மினி மலைமுகடு மாதிரி கொல்லிமலை தொடரின் அடிவாரத்தில் கோழியின் கால்களுக்கிடையே ஒளிஞ்சிருக்கும் குஞ்சு போன்று இருந்தது. எட் அனதர் முருகன் டெம்பிள் என்ற என் மனக்கேள்வியை பசு படித்திருக்க வேண்டும். இவர் வித்தியாசமான ஆளு. ஆண்டாள் மாதிரி கொண்டை முறுக்கிய மீசை, வேலுக்கு பதிலாக வஜ்ராயுதம் பிச்சுவாக்கத்தி ஒண்ணு, இன்னொரு கையில சேவல், கால செப்பல் வேற. இங்க வள்ளியோட வந்து ஹனிமூன் கொண்டாடினதா கதை. வேட்டை வேற ஆடியிருக்காரு. அந்த பெண்மணி வந்து, இந்த கோவில் ரொம்ப பிரசித்தம், இங்க வந்து தங்குனவங்களுக்கு மறுபிரிவியே கிடையாதாம் என்றார். நல்ல வேளை நான் போன ஜென்மத்தில் இந்த கோவிலுக்கு போகவில்லை, போயிருந்தால் இந்த கட்டுரையை நீங்கள் படித்திருக்க முடியாது. இங்கு மீசை முருகனை பார்க்க ஆசையாக இருந்தாலும் அர்ச்சகர் குளிக்கப் போயிருந்ததால் காலதாமதம் செய்யாமல் திரும்ப வந்து பார்த்து கொள்ள முடிவு செய்து டிரைவரிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டோம். கோவிலின் பின்னால் புதர்களின் நடுவே கற்களும் பாறைகளும் நிரம்பிய அந்த காட்டாற்று வெள்ளப்பாதையில் நீரடித்து துவைத்து எரிந்திருந்த பாறை குவியலில் கால் வைத்து ஏறத் தொடங்கினோம். சிறிது தூரம் சென்றதும் சற்றே தட்டையான பாறை பிரதேசம் வந்தது. சிறு நதியின் அளவுக்கு அகலம். கோடைக்காலமானதால் பூனை குளிக்கும் அளவிற்கே தண்ணீர் ஓடியது.
பசு, இருக்கிறதுலயே தூரம் கம்மியான ரூட் இது. 1000 மீட்டர் உயரத்துல உச்சி, போய்ச்சேர 3 மணி நேரம் ஆகும் என்றான். பாறைகளில் கவனமாக கால் வைத்து அவர்களை தொடர்ந்தேன். 1.5 மணி நேரத்திலேயே வியர்வை தொப்பலாக நனைத்தது. உயரம் செல்ல செல்ல காற்றின் வேகம், அடர்த்தி, தட்பவெப்பம் என்று எல்லாமே மாறுவதை உணர முடிந்தது. நல்ல வேளை தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தாலும் காலையிலிருந்து மாலை வரை இருக்கை தேய்த்து கொண்டிருக்காமல் ஓரளவுக்கு உடற்பயிற்சி செய்து வந்ததில் கால்கள் தொய்வடையாமல் ஒத்துழைத்தன. தொடர்ந்து ஏறினேன். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறை மேல் கால் வைத்து ஒவ்வொரு அடியாக நடக்க ஏராளமான பூச்சிகள், வண்டுகள், ஊர்வன, சிறு பறவைகள் என்று இதுவரை கண்டிராத உயிரினங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே தொடர்ந்தேன். பாதையின் அமைப்பு ஊகிக்கவே முடியாமல் சட்டென மாறியது. மலையிலிருந்து மழைநீர் காட்டாறாக இறங்க முடியல்லவா? ஒரு பாறையிலிருந்து அடுத்ததற்கு கால் வைத்து தாண்டும் போது 2 பாறைகளுக்கும் இடைப்பட்ட தரைப்பகுதியில் ஒரு வெள்ளை நூல் துண்டு கிடந்தது. 2 அல்லது 3 அங்குல நீளம்தான் இருக்கும். யாராவது சட்டையிலிருந்து பீத்து போட்டிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டே அடுத்த அடி வைக்க முயற்சிக்கையில் அந்த நூல் சட்டென்று அசைந்தது. ஸ்பிரிங் போல சுருண்டது, நெளிந்தது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.